2015 ஆகஸ்ட் மாத தென்றல் இதழில் நேர்காணல் பகுதியில் கே எஸ் ராமமூர்த்தி அவர்களுடன் மதுரபாரதி அவர்களின் உரையாடல். பழங்கள் மதுரபாரதி அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அந்த எளிய கட்டடத்தின் உள்ளே தேனீக்கள் போல சிறுவர் சிறுமியர், நகர்ப்புறங்களில் காண்பது போன்ற செழுமை இவர்களிடம் இல்லை என்பதுதான் நமக்கு முதலில் தோன்றும் எண்ணம். பெரும்பாலோருக்கு அரசு கொடுக்கும் பள்ளி சீருடைதான் உடை, மாற்றுழை கிடையாது. அந்த கட்டடத்தின் வெளியே வந்து பார்த்தால் பின்னால் படுத்திருக்கிறது ஏலகிரி. அதன் அடிவார காடுகளின் நடுவே கிராமம் என்று கூட சொல்ல முடியாத சிற்றூரான ரெட்டியூரில் இருக்கும் அந்த கட்டடத்தின் முன்னே அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் சோடுஸ் நிறுவனத்தினால் நடத்தப்படும் உண்டு உறைவிட பள்ளி என்றொரு பெயர் பலகை. சொசைட்டி ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் என்பதே மேலே கூறிய சோடுஸ். அடிப்படை வசதிகளே இல்லாத இந்த சிற்றூரில் இதை நிறுவி நடத்துவதன் மூலம் வறுமையின் அடித்தளத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு கல்வி, சுகாதாரம், கைத்தொழில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்று பல்முனை அறிவு, வசதி மற்றும் வாய்ப்புகளை ஏற்படுத்த உழைக்கிறார் திரு கே எஸ் ராமமூர்த்தி. இங்கே எப்படி வந்து இதை தொடங்கினார் என்று சற்றே வியப்போடு நாம் கேட்க நினைக்கும் போதே அவர் பேச தொடங்குகிறார். அப்பா காந்தியவாதி, தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், ஹிந்தி, சங்கீதம் என பல வகை புலமை கொண்டவர். மகாத்மா காந்தியோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். நான் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறேன். வீட்டில் சர்க்காவில் நூல் நூற்றதுண்டு, ஆனால் மிகவும் வறுமை. அதனால் இன்டர்மீடியட் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு சென்னை மண்ணடியில் ஒரு வேலைக்கு போனேன். அது 1952 வேலை பார்த்தால்தான் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவேளை சோறு என்கிற நிலைமை. ஆனாலும் எனக்குள் ஒரு நெருப்பு வாய்ப்பையும் அறிவையும் தேடி கொழுந்துவிட்டு இருந்தது. 3 கழித்து டெல்லிக்கு போனேன். அவர் அமெரிக்க தூதரகத்தின் ஒப்பந்தக்காரர்களில் ஒருவர். அவரிடம் வேலை பார்த்தபடியே எம்ஏ எக்கனாமிக்ஸ் டெல்லி பல்கலையின் மாலை கல்லூரியில் படித்தேன். மேலே கார்ப்பரேஷன் ஆஃப் செக்ரட்டரிஸ், இன்றைய கம்பெனி செக்ரட்டரிஸ் போல முடித்தேன். அமெரிக்க தூதரகத்திலேயே உயரதிகாரியாக பதவி கிடைத்தது. அவர்களே என்னை எம்பிஏ படிக்க அனுப்பினர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெள்ளமாக பிரவகிக்கின்றன வார்த்தைகள். அவர் பேசும்போது அதன் தெளிவில் நாம் அவருக்கு 82 என்பதை மறந்து விடுகிறோம். பிரமித்து போய் கேட்கிறோம். அவர் தொடர்கிறார், அந்த பதவியில் எனக்கு இந்தியா முழுவதும் பயணித்து அப்போது அமெரிக்கா இங்கே செய்து வந்த விவசாயம், போக்குவரத்து, கல்வி என்று பல துறை வளர்ச்சி பணிகளிலும் பங்கேற்க முடிந்தது. கான்பூரில் ஐஐடி தொடங்கியது உட்பட 1976 ஜாம்பியா அரசின் நிதி அமைச்சகத்தில் ஒரு நிதி திட்ட அலுவலர் வேலை கிடைக்கவே அங்கு போனார் ராமமூர்த்தி. அங்கிருந்து 5 அவர்களின் அஞ்சல் மற்றும் தந்தித்துறையின் முதுநிலை தணிக்கையாளராக உயர்வடைந்திருந்த நிலையில் போட்ஸ்வானா அரசு இவரை டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் ஆக தெரிவு செய்தது. எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்போதுதான் அது ஆங்கில புரொடெக்டரேட் நிலையிலிருந்து விடுபட்டிருந்தது. இன்னும் வெள்ளையர்கள்தான் உயர் பதவிகளில் இருந்தனர். ஆனாலும் பிற்பட்டோருக்கு உதவும் என் குணம் அவர்களுக்கு புரிந்ததால் தெரிவு செய்தனர் என்கிறார். நல்ல கிரிக்கெட் வீரரும் பாடகருமான ராமமூர்த்தியை எல்லோருக்கும் பிடித்து போனதில் ஆச்சரியமில்லை. இவருடைய எல்லா முயற்சிகளிலும் தோள் கொடுக்கும் மனைவி மாலதி, பரதநாட்டிய கலைஞர். இந்தியாவிலிருந்து யாராவது வந்தால் அவர்களை ஜாம்பியன் தொலைக்காட்சியில் நேர்காண்பதற்கு என்னைத்தான் அழைப்பார்கள். ஜாம்பிய மந்திரி சபைக்கு மிகவும் நெருக்கமானவன் ஆகிவிட்டேன். தேசிய திட்ட கமிஷன், பொதுக்கணக்கு கமிட்டி, பொது தொழில் முனைவு கமிட்டி என்று பலவற்றில் உறுப்பினராக இருந்தேன் என்று சொல்லி நிறுத்துகிறார். ஏதோ மிகவும் சீரியஸான விஷயம் சொல்ல போவதை முகம் காட்டுகிறது. நாம் கூர்ந்து கவனிக்கிறோம். அப்போது ஆப்பிரிக்காவில் இன ஒதுக்கல், அப்பார்டைட் கொள்கைக்கு எதிராக ஆப்பிரிக்க நேஷனல் காங்கிரஸின் போராட்டம் மிக தீவிரமாக இருந்தது. நெல்சன் மண்டேலாவை தவிர மற்றவர்கள் வெளியேறி ஜிம்பாப்வே, ஜாம்பியா, போட்ஸ்வானா போன்ற நாடுகளில் இருந்தனர். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவுகிறவன் என்கிற முறையில் நான் அவர்களுக்கு நெருக்கமானேன். எவ்வளவென்றால் ஒரு நாள் என்னை கேபினட் செக்ரட்டரி கூப்பிட்டு, ராமமூர்த்தி, அரசு பணியாளன் என்ற முறையில் நீ அரசியலில் ஈடுபடக்கூடாது, ஆனால் எமது ஆப்பிரிக்க கருப்பின சகோதரருக்காக நீ மிக உயர்ந்த தியாகத்தை செய்கிறாய் என்பது தெரியும். நாங்கள் கண்களை மூடிக்கொள்கிறோம், நீ கவனமாக இருந்து கொள் என்றார். அப்போது எனக்கு கொலை மிரட்டல் இருந்தது. வெகு சாதாரணமாக இதை சொல்கிறார் பெரியவர். ஒரு முறை கள்ளத்தனமாக தென்னாப்பிரிக்கா போய் அங்கிருந்த கொரில்லாக்களுக்கு இந்தியாவில் தொடர்பு ஏற்பட உதவியதையும் நினைவு கூறுகிறார். நெல்சன் மண்டேலாவின் மகளான சின்சி மண்டேலாவை பிரிட்டோரியாவில் நேரு அமைதி பரிசு தொடர்பாக பார்த்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் கொள்கை ஒழிக்கப்பட்டவுடன் ஜோஹன்ஸ்பர்க் சென்று நெல்சன் மண்டேலாவை இவர் சந்தித்ததுண்டு. இப்படி இருக்கையில் போட்ஸ்வானா அரசு இவரை சுவிட்சர்லாந்தில் உள்ள யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அமைப்புக்கு ஐக்கிய நாடுகள் சார்பாக அனுப்பியது. நியூயார்க்கில் யூஎன் காங்கிரஸ் யூஎன்டிபியின் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான ஆலோசகர் என்ற பதவிகள் வகித்த பின் 1995 இந்தியாவுக்கு திரும்பினார். எனக்கு குடியுரிமை கொடுத்து நல்ல பதவியும் தர தென்னாப்பிரிக்கா தயாராக இருந்தது. ஆனால் நான் எப்போதுமே இந்தியாவுக்கு திரும்பி வந்து சமுதாய பணி செய்வதில் ஆர்வமாக இருந்தேன் என்கிறார் ராமமூர்த்தி. 1967 1995 நடுவில் உலகை 2 முறை சுற்றி வந்திருக்கிறேன் என்று கூறியதும், இவ்வளவு செய்த நீங்கள் ஏன் வெளியுலகத்தில் அறியப்படாமல் இருக்கிறீர்கள் என்று நம்மால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. நான் முக்கியமல்ல, நான் செய்வதுதான் முக்கியம் என்று எண்ணியதுதான் காரணம். ஆனால் இவற்றையெல்லாம் விவரமாக சொன்னால் ஒருவேளை சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமோ என்று இப்போது தோன்றுகிறது என்று ஒப்புக்கொள்கிறார் அவர். ஊட்டி அருகே குன்னூரில் ஒரு பெரிய பங்களா வாங்கி கொண்டு ஓய்வு காலத்தை கழிக்க எண்ணியவருக்கு அங்கே இருப்பு கொள்ளவில்லை. அந்த போலி வாழ்க்கை எனக்கு சரிப்படவில்லை. கிளப் சீட்டாட்டம் இவையெல்லாம் எனக்கானவை அல்ல என்று உணர்ந்தேன். அப்போதுதான் ஒரு முறை ஏலகிரிக்கு ட்ரெக்கிங் வந்தபோது நாகரிகத்தின் காற்றே வந்து தொடாத இந்த கிராம மக்களை பார்த்தேன். என் வேலை இங்குதான் என்று தீர்மானித்தேன். குன்னூர் பங்களாவை விற்றுவிட்டு இங்கே வந்து சிறிது நிலம் வாங்கினேன். ஒரு வீடு கட்டி கொண்டேன். 1998 அவர் வந்தபோது ஏலகிரி மலையடிவார கிராமங்களில் 2 தொடக்க பள்ளிகள், 2 சுமாரான கல்வி தரும் தனியார் பள்ளிகள் மட்டுமே இருந்திருக்கின்றன. அரசு உயர்நிலை பள்ளி கிடையாது. சிறிது நிலம் இருந்தவர்களும் அதை ரியல் எஸ்டேட் கம்பெனிகளுக்கு விற்க தொடங்கி இருந்தனர். பாரம்பரிய விவசாயம் அழிகிற நிலை. ராமமூர்த்தி ஒரு சிறிய கணினி மையம் தொடங்கி 10 குழந்தைகளுக்கு பாடமும் கற்பிக்க தொடங்கினார். அது இப்படி வளரும் என்று நான் அப்போது நினைக்கவில்லை. 2001 குஜராத்தில் பெரிய பூகம்பம் வந்தபோது குன்னூரில் இருந்தவர்களோடு தொடர்பு கொண்டு 7 டக்குகள் நிறைய உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் எடுத்துக்கொண்டு அகமதாபாத் சென்றிருக்கிறார். அங்கே ஐஐஎம் மாணவர்கள் 60 பேரோடு பாதிக்கப்பட்ட 50 கிராமங்களில் பணி செய்திருக்கிறார். அந்த பேரிடர் அழிவிலும் ஜாதி ஏற்ற தாழ்வின் காரணமாக ஒருவர் மற்றொருவரை சமையலறைக்குள் விடாமல் இருப்பதை பார்த்தேன். என்னால் அதை ஏற்க முடியவில்லை. அப்போதுதான் நான் சுவாமி முக்தானந்த பாபு அவர்களை சந்தித்தேன். அவராலும் அந்த பாகுபாட்டை ஏற்க முடியவில்லை. நானும் அவரும் சேர்ந்து வேறொரு நிவாரண முகாம் ஏற்படுத்தினோம் என்கிறார் இந்த மனித நேயர். இத்தோடு நிறுத்தக்கூடாது, ஒரு பள்ளிக்கூடம் தொடங்க வேண்டும் என்றார் முக்தானந்தா. இவருடைய பணியின் சிறப்பை பார்த்து தி வீக் பத்திரிகை இவரை பற்றி ஒரு கட்டுரை வெளியிட்டது. போட்ஸ்வானாவில் இவருடைய நண்பர்களான குஜராத்தி வணிகர்கள் இதை படித்துவிட்டு நிவாரண பணிக்கென்று 35 லட்சம் ரூபாயை ராமமூர்த்திக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சங்கராச்சாரியாரின் தி வாலண்டரி ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொசைட்டி விஹர்ட்ஸ் அமைப்பு 20 லட்சம் ரூபாயை வழங்கியது. சுவாமி முக்தானந்தா 70 லட்சம் ரூபாய் திரட்டி மொத்தம் 1.25 கோடி ரூபாய் செலவில் குஜராத்தின் அதோயி என்ற இடத்தில் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கியிருக்கிறார்கள். அது இன்றைக்கு 900 மாணவர்களுடன் சுவாமிஜியின் நிர்வாகத்தில் இயங்கி வருகிறது.
கல்வி என்பது ஏதோ ஒரு இயற்கை பேரிடருக்காக காத்திருக்க கூடாது. அது தொடர்ந்து தரப்பட வேண்டியது ஒன்று என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. அப்படித்தான் நான் ப்ரீ பிரைமரி மற்றும் பிரைமரி சிறாருக்கு கல்வி வாய்ப்பு ஏற்படுத்துவது என்று தீர்மானித்தேன். அதுதான் ஆதாரம். நகர்ப்புற மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் இடையே இருக்கும் பெருத்த இடைவெளி குறைய வேண்டுமென்றால் அங்கிருந்துதான் தொடங்க வேண்டும். மிக தெளிவான வார்த்தைகள் பிஇ எம்பிஏ என்றெல்லாம் படித்துவிட்டு வந்தாலும் நகர்ப்புற மாணவர்களை போன்ற துறை சார்ந்த அறிவு தன்னம்பிக்கை போன்றவை ஏன் கிராமப்புற மாணவர்களிடம் இல்லை என்ற கேள்வி ராமமூர்த்திக்கு எழுந்தது. 5ஆம் வகுப்பு மாணவனால் 2ஆம் வகுப்பு தமிழ் நூலை படிக்க முடியவில்லை. தாய்மொழி மிகவும் அவசியம். அதன் மூலம்தான் அவன் கணக்கு, அறிவியல், ஆங்கிலம், கணினி எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறான். எழுத்துக்கூட்டி வாசிக்க முடிந்தால்தான் புரியும். ஆகவே அடிப்படையில் தமிழை சரியாக கற்பிக்க நடவடிக்கை எடுக்க தீர்மானித்தேன். இந்த நேர்காணலின் தொடக்கத்தில் நாம் பார்த்த மலையடிவார கட்டடத்தில் உண்டு உறைவிடப்பள்ளி ரெசிடென்ஷியல் ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் சென்டர் ஒன்றை 6 முதல் 14 வயது வரையிலான சிறுவர் சிறுமியருக்காக நடத்தி வருகிறார். இது கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நடத்தப்படுவது. பள்ளிக்கே போகாத அல்லது படிப்பை பாதியில் நிறுத்திய குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உணவும் உறைவிடமும் தந்து அருகில் இருக்கும் அரசு பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைப்பது இதன் நோக்கம். இங்கே 113 குழந்தைகள் இருக்கிறார்கள். தவிர 43 சிறாருக்கு 5ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் இங்கே பயிற்சி தரப்படுகிறது. அருகில் இருக்கும் தேங்கனி கோட்டையில் கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா என்ற அரசு நிதி பெறும் மாணவியர் விடுதியும் சோர்டிஸ் அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது. அங்கே உடல்நலம், கல்வி பயிற்சி, நல்லொழுக்கம் இவற்றில் பயிற்சி தரப்படுகிறது. இவர்களில் ஒரு குழுவினர் பொதுமக்களுக்கு சுகாதாரம், கர்ப்ப காலத்தில் ஊட்டச்சத்து, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, 13 வயது சிறுமிகளுக்கு பூப்படைதல் குறித்த விழிப்புணர்வு, இல்லாவிட்டால் பெற்றோர் இவர்களை பள்ளியிலிருந்து நிறுத்தி விடுகிறார்கள் போன்ற பல வகை அறிவுகளை உள்ளூர் அரசு மருத்துவ நிலையங்கள் மூலம் புகட்டுகிறார்கள். சென்ற ஆண்டு 2000 13வயது சிறுமியருக்கு இவர்கள் மேற்கூறிய வகுப்புகளை நடத்தியுள்ளனர். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏன் சில சமயம் கைப்பணத்தை செலவழித்து இங்கே வந்து இந்த ஹாஸ்டலை நிர்வகிக்கிறார் கிருஷ்ணமோகன். கணக்கு வழக்கு, நிர்வாகம் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார் கிரி. பிரைமரி பள்ளிகளுக்கு செல்லும் தொண்டரணியை நிர்வகிக்கிறார் லக்ஷ்மி. அங்கன்வாடி குழுவினரை நிர்வகிக்கிறார் அமுதா. சொற்ப ஊதியத்துக்கு இவர்கள் ஆற்றும் சேவை விலைமதிப்பற்றது என்று கூறும்போது ராமமூர்த்தியின் குரலில் நன்றி துணிக்கிறது. குடிகார கணவன்மாரிடம் அவதிப்படுவோர், கணவரால் கைவிடப்பட்டோர் என்று தனி வாழ்க்கையில் பல வகை துன்பங்கள் இருப்பதை அங்கிருப்பவரிடம் பேசும்போது அறிய முடிகிறது. ஆனாலும் என்னை சுற்றியுள்ளோரை நான் உயர்த்துகிறேன் என்கிற பெருமித உணர்வு இவர்களது உற்சாகத்தை குன்றாமல் பார்த்துக் கொள்கிறது. இதை தவிர கைம் பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் 13 வயது பெண்களுக்கு ஃபேஷன் ஜுவல்லரி, ஆடை தயாரித்தல், ஆடையில் கண்ணாடி மற்றும் பிற கைவேலை செய்தல், மணிமாலைகள் கோத்தல் போன்ற கைத்தொழில்களையும் கற்றுத்தருகிறார்கள். இவற்றை செய்ய கற்றுத்தருகிறோம். ஆனால் விற்பதற்கான வழியை நாங்கள் செய்ய முடிவதில்லை. காரணம், இப்போது எங்களிடம் அதற்கான ஆள்பலம் இல்லை. ஆள்பலமும் பணபலமும் அதிகரித்தால் இன்னும் அதிகம் செய்யலாம். இந்த பணியாளர்களுக்கே சற்றே நல்ல ஊதியம் தரலாம். ஆனால் இதை படிக்கும் நீங்கள் பணம்தான் தர வேண்டும் என்பதில்லை. இந்தியாவுக்கு வரும்போது வந்து எங்களோடு ஏலகிரியில் தங்குங்கள். இடமும் உணவும் நான் ஏற்பாடு செய்கிறேன். உங்களுக்கு தெரிந்த ஆங்கிலம், கணிதம், கணினி, அறிவியல் என்று இவற்றை கற்பித்து இந்த பணியாளர்களை இன்னும் மேம்படுத்துங்கள். இங்கிருக்கும் பள்ளிகளுக்கு சென்று சயின்ஸ் குவிஸ் நடத்துங்கள். பொம்மலாட்டம், வென்டிலாக்கிசம் போன்றவை மூலம் பலவற்றை சுவைபட சொல்லிக் கொடுங்கள். இவர்களை நகர்ப்புற குழந்தைகளுக்கு இணையாக உயர்த்த உதவுங்கள் என்று ஒரு தந்தையின் ஆதங்கத்தோடு வேண்டுகோள் விடுக்கிறார் ராமமூர்த்தி. அது மட்டுமல்ல, உங்கள் பகுதியில் நீங்கள் இப்படிப்பட்ட முயற்சி ஒன்றை செய்ய விரும்பினால் வழிகாட்டவும் பணியாளர்களுக்கு பயிற்சி தரவும் தயாராக இருக்கிறார். சோர்டிஸ் அமைப்புக்கான நிரந்தர நிதியாதாரம் இல்லாததால் கையில் இருந்த பணத்தை கொடுத்து விட்டு வீட்டுக்கு நடந்தும் பஸ்ஸிலும் இந்த 82 வயது இளைஞர் சென்றதுண்டு என்கிறார் எஸ் என் குமார். ராமமூர்த்தி எனும் தனிநபர் முயற்சி 300 கிராமங்களில் செய்து வரும் மாயத்தால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு துணை நிற்கும் ஆர்வலர் இவர். குறைந்தபட்சம் மாதாந்திர செலவுகளுக்காக தட்டுப்பாடில்லாத அளவில் ஒரு வைப்பு நிதியை ஏற்படுத்தியாக வேண்டும் என்கிறார் குமார். இந்தியாவின் ஜீவன் அதன் கிராமங்களில் இருக்கிறது என்று கிளிப்பிள்ளை போல பேசி பயனில்லை. அரசுகளை விமர்சித்து ஆர்ப்பாட்டம் செய்வதாலும் அதிகம் மாறிவிடவில்லை. நாம் இந்த நாட்டில் முன்னேற்றத்தின் பங்குதாரர். அரசோடு கையணைத்து அரசு பணியாளர்களையும் கையணைத்து செயல்பட வேண்டும். அப்போதுதான் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்ற பிரஞ்சை கூட எட்டி பார்க்காத அடிமட்டத்தவர்களை கல்வியும் சுகாதாரமும் பிற அத்தியாவசிய தேவைகளும் அவர்களை சென்று சேரும். அது அங்கன்வாடி பிள்ளைகளிலிருந்தே தொடங்க வேண்டும் என்கிற பாடத்தை ராமமூர்த்தியும் அவரது களப்பணியாளர்களும் சென்ற 10 ஆண்டுகளில் செய்து காட்டியிருக்கிறார்கள். சற்றும் தாமதிக்காமல் இவர்களுக்கு நாம் தோள் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வுதான் நமக்கு ஏற்படுகிறது. நானோ என் மனைவியோ நோய்வாய்ப்பட்டால் எங்கள் மருத்துவத்துக்கு செலவு செய்யக்கூடாது. உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட வேண்டும். உடலை மருத்துவ கல்லூரிக்கு கொடுத்து விட வேண்டும். எஞ்சிய என் சொத்து சோர்ஜூஸ் அமைப்புக்கு போக வேண்டும் என்று அவர் கூறி முடிக்கையில் என் பார்வையை கண்ணீர் மறைத்தது. என் கைகள் தாமாக எழுந்து கூப்பின. சோர்ஜூஸ் என்ன செய்கிறது? இன்றைக்கு சோர்ஜூஸ் களப்பணியாளர்கள் மட்டும் 45 பேர் இருக்கிறார்கள். கிராமம் கிராமமாக சென்று
அங்கே அங்கன்வாடி மற்றும் அரசு தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர்களுடன் சேர்ந்து குழந்தைகளுக்கு சுவைபட கற்பிக்கிறார்கள். முதலில் எங்களை சந்தேகத்துடன் பார்த்தார்கள். நாங்கள் புகார் கூற வரவில்லை. ஆடியும் பாடியும் எளிய கருவிகளை கொண்டும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு நிறங்கள், எண்கள், அரிச்சுவடி, வடிவங்கள், மிருகங்கள் என்று பலவற்றை கற்பிக்கிறோம். நாங்கள் கல்வி தருவதில் அரசின் பங்குதாரர்கள் என்று புரிய வைத்தோம். இப்போது அவர்களே எங்களை அழைக்கிறார்கள் என்று சொல்லும் ராமமூர்த்தியின் கண்களில் பெருமிதம் சுழல்கிறது. இந்த பணியாளர்கள் 300 கிராமங்களில் சுமார் 140 அங்கன்வாடிகளுக்கும் 150 தொடக்கப்பள்ளிகளுக்கும் வாரம் இருமுறை கற்பிக்கிறார்கள். வாரம் இருமுறை போதுமா என்று நம் மனதில் கேள்வி எழும்போதே அவர் விடை கூறுகிறார். அதிக முறை போக வேண்டும் என்றால் நமக்கு அதிக எண்ணிக்கையில் பணியாளர்கள் வேண்டும். அப்போது அதிக நிதி தேவைப்படும். உண்மையில் சொல்ல போனால் இவர்கள் மிக குறைந்த ஊதியத்தில் பணி செய்கிறார்கள். ஒரு வாட்ச்மேன் கூட 10-12,000 சம்பளம் வாங்குவார். இவர்களுக்கு மாதம் சராசரியாக 3,500 ரூபாய் தான் கொடுக்கிறோம். இவர்களில் பிஏ எம்ஏ படித்தவர்கள் இருக்கிறார்கள். மிகுந்த அர்ப்பணிப்போடு செய்து நல்ல ரிசல்ட் தருகிறார்கள். ஆனாலும் நம்மால் கொடுக்க முடிந்தது இவ்வளவுதான் என்கிறார் இந்த கல்வி செம்மல். உத்தரகாசியில் ஒரு பள்ளி. உத்தராகாண்டில் உத்தரகாசியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நெடாலா. இங்கே ஒரு பள்ளியை தொடங்கி நடத்தி வந்த ஒரு சுவாமிகள் திடீரென்று மறைந்து விட்டார். அதே பகுதியில் ஆசிரமம் வைத்திருந்த சுவாமி பிரம்மானந்தாவுக்கு இந்த தகவல் எட்டியது. சுவாமி தயானந்த சரஸ்வதியின் சிஷ்யை இவர். அப்போது அமெரிக்கா சென்றிருந்தார். அவருடைய அணுக்கச்சீடர் ஒருவர் என்னை தொடர்பு கொண்டு வாணிநிகேதன் பள்ளி என்ற இதை எடுத்து நடத்த முடியுமா என்று கேட்டார். நான் போய் பார்த்தேன். அழகான வளாகம், அருகில் பாகீரதி நதி, மிக பணிவுள்ள ஆர்வமான மாணாக்கர்கள், நல்ல ஆசிரியைகள். தலைமை ஆசிரியர் ராகமதி மிகவும் அர்ப்பணிப்பு கொண்டவர். இப்படி ஒரு பள்ளியை எடுத்து நடத்த கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் ஒப்புக்கொண்டேன். அப்போது 70 மாணவர்கள் இருந்தனர். நான் 3 மாதத்துக்கு ஒரு முறை அங்கே போய் பார்த்துவிட்டு வருவேன். எனக்கு உதவியாக இருக்கும் தன்னார்வ தொண்டர் பூர்ணிமா அங்கே போய் 3 மாதம் அந்த ஆசிரியர்களுக்கு ஆங்கிலம், தன்னம்பிக்கை, திறன் பயிற்சி எல்லாம் கற்றுக் கொடுத்தார். எல்லா அதிகாரிகளையும் சந்தித்து 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்ய அனுமதி வாங்கினார். பூர்ணிமா சென்னையில் ஒரு IT ப்ரொஃபஷனல். உத்தராகண்டில் வெள்ளம் வந்தது உங்களுக்கு தெரியும். அப்போது நெடாலாவும் பாதிக்கப்பட்டது. குஜராத்துக்கு உதவிய அதே ஆப்பிரிக்க நண்பர்கள் இதற்கு பணம் சேகரித்து அனுப்பினார்கள். கிராம சபா கொடுத்த நிலத்தில் ஒரு சமுதாய கூடமும் அதன் மேலே 3 வகுப்பறைகளும் கட்டினோம். அதனால் இப்போது அங்கே 270 மாணவர்கள் படிக்கிறார்கள். மாதத்துக்கு 200 ரூபாய் தான் கட்டணம். அதையும் பலரால் கொடுக்க முடிவதில்லை. கொடுங்கள், நாங்கள் நடத்துகிறோம் என்று பலர் கேட்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் கல்வியை வணிகமாக்குவதில் எங்களுக்கு சம்மதமில்லை. ஏழை குழந்தைகள் அங்கே தொடர்ந்து இலவசமாக படிக்க வேண்டும் என்பது எங்கள் ஆசை. நிதியை பொறுத்தவரை இதுவும் எங்களுக்கு பாரம்தான் என்றாலும் சமாளித்து கொண்டு வருகிறோம். இதை வாசிக்கும் நீங்கள் அந்த ரம்யமான சூழலில் தனியாகவோ குடும்பத்துடனோ சென்று தங்கியிருந்து உங்கள் துறை பாடங்களை ஆசிரியர்களுக்கோ மாணவர்களுக்கோ புகட்ட விரும்பினால் அங்கே தங்கவும் உணவுக்கும் ஏற்பாடு செய்ய முடியும். விரும்பினால் நீங்கள் நிதியும் உதவலாம். தொடர்பு கொள்ள தொலைபேசி 9104179245218, கைபேசி 9442411782, மின்னஞ்சல் malathiramamurthy@yahoo.com, வலைமணி www.sirdeuce.org, ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.